வணக்கம் நேர்களே, இது உங்கள் பொதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில உலக கடவுச்சொல் தின சிறப்பை முன்னிட்டு திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கணினி பயன்பாட்டியல் துறையின் பேராசிரியர் மற்றும் துறை தலைவி முனிவர் எஸ் பிரேமா அவர்கள் கடவுச்சொல்லின், அதாவது பாஸ்வேர்ட் பராமரிப்பும் விழிப்புணர்வும் பற்றி பல தகவல்களையும் வழங்குவதற்காக நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. உடன் உரையாடுகிறார் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
நம்ம வெளியே எங்கேயாவது ஊர்களுக்கு எங்கேயோ போகிறப்போ நம்ம வீடை வந்து பாதுகாப்புக்கான வகையில் வந்து பூட்டிட்டு போகிறோம். இது போல் நிறுவனங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து பூட்டி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வகையில் செய்கிறோம். இதோ தாண்டி வந்து இப்போ வந்து நம்ம செல்ஃபோன்களாக இருக்கட்டும், மெயில் ஐடியாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு அறிவியல் வளர்ச்சி பரிமாணங்களில் வந்து உள்ள ஒரு தகவல்களுக்கு வந்து நாம் என்ன அளவு செய்கிறோம் அப்படின்னா வந்து பாஸ்வேர்டு அப்படிங்கிறத வந்து கொடுத்து நமக்குள்ள தகவல்களை நாம் பிறருக்கு தெரியாமல் இருப்பதற்கான வகையில் வந்து நம்ம கொடுக்குறோம். இதை எந்த அளவுக்கு வெளியில் வந்து உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, அதை நாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பான வகையில் வந்து இந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுனா நமக்கும் பாதுகாப்பு, அதே நேரத்தில் வெளியாளர்களுக்கு இந்த தகவல் எதுவும் தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிற வகையில் இன்றைய தினம் பல தகவல்களை விரிவான வகையில் சொல்ல இருக்காங்க. நம்ம கேட்கலாமா மேடம்? வணக்கம் மேடம்.
புதுகை பண்பலை நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எஸ் பிரேமா, பிசிஏ துறை தலைவர், அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு மாமக்கல் மாவட்டம். இன்றைய தினம் நாம் கடவுச்சொல் தினமாக கொண்டாட இருப்பதனால் நான் என்னுடைய துறை சார்பாக கடவுச்சொல் என்றால் என்ன, அதனுடைய கடவு குறியீடு பத்தின தகவல்களை உங்களுடன் பரிமாற விரும்புகின்றேன். இனி வரக்கூடிய இந்த செஷன்ல நான் வந்து பாஸ்வேர்ட் பத்தின தகவல்ல உங்க கூட பரிமாற விரும்புகிறேன். பாஸ்வேர்ட் அப்படின்னா கடவு சொல், பாஸ் கோட் அப்படின்னா கடவு குறியீடு. சோ பாஸ்வேர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இடம் அல்லது தகவலுக்கு நாம் ஒப்புதல் அளிக்கும் மறை சொல்லாக, ஒரு சீக்ரெட் வேர்டாக நம்ம இதை பயன்படுத்துறோம். இந்த பெயர் அல்லது இந்த பயனாளர் இந்த எண்ணை உபயோகப்படுத்தும் பொழுது இந்த சொல்லில் சில எழுத்துக்கள் இல்ல சில ரகசிய குறியீடு எண்கள் அல்லது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனான ஒரு வார்த்தையை தான் நம்ம பாஸ்வேர்ட் கடவு சொல் அப்படின்னு சொல்றோம். இதுல இந்த கடவு சொல் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்துறோம், இது தேவையா அப்படின்னா, நாம ஒரு தனி மனித அடையாளத்தை நாம காண்பிப்பதற்கும், அடையாளம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லாம நம்மளுடைய டேட்டா தகவல் பரிமாற்றத்திற்கும் இந்த பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இந்த கடவு சொல் ஒரு பெரும் பங்காற்றுகிறது. இது வந்து தனி மனிதர் மட்டும் இல்ல, ஒரு சொசைட்டி இல்ல ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இல்ல ஒரு இன்டர்நேஷனல் ஒரு கொலாபரேஷன், எல்லா இடத்துலயுமே நாம நம்மளுடைய தகவலை பாதுகாப்பதற்கு இந்த கடவு சொல், இந்த கடவு குறியீடு அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. இதுல வந்து நாம இந்த பாஸ்வேர்டு செட் பண்ணுறோம். இதுல என்ன மாதிரியான பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட், வீக் பாஸ்வேர்ட் அப்படிங்கறத பிரிக்கிறோம். ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ அது வந்து நம்ம ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அப்படிங்கிற வாயிலாக நமக்கு சில தகவல்களை சொல்றாங்க. அதாவது குறைந்தபட்சம் 12 எழுத்துக்கள், 12 கேரக்டர்ஸாவது அதில் இருக்கணும். அந்த 12 கேரக்டர்ஸும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்பர் கேஸ் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கலாம், லோயர் கேஸ் சிறு எழுத்துக்களா இருக்கலாம், ஸ்மால் கேஸா இருக்கலாம், நம்பர்ஸ் உடைய காம்பினேஷனாகவும் இருக்கலாம். இந்த ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ற இல்லையா, அந்த ஸ்பெஷல்னா என்ன அப்படின்னா, இந்த ஏபிசிடி 1 2 3 இல்லாம நம்ம கீபோர்ட்ல இல்ல நம்மளுடைய மொபைல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார் அண்டர் ஸ்கோர் ஹைஃபன் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் இருக்கும். சோ அப்போ நாம வந்து ஒரு கடவு சொல்ல என்னுடைய மொபைலுக்காகவோ இல்ல என்னுடைய கம்ப்யூட்டருக்காகவோ இல்ல என்னுடைய சொந்த ஒரு டாக்குமெண்ட்டை நான் பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்காகவோ ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணும் பொழுது அதுல இந்த மாதிரியான கலவையான எழுத்துக்கள் இருக்கும் பொழுது அதை நாம வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்றோம். ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு அப்படின்னா திரும்ப நான் ரிப்பீட் பண்றது, இது வந்து வெறும் எழுத்துக்கள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம ஹேக்கர்ஸ் அப்படின்னா நம்மளுடைய தகவலை திருடுபவர்கள் அவங்க வந்து இதை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க இல்ல உங்க நண்பர்கள் அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான வார்த்தைகள் எந்த மாதிரியான சீக்ரெட் கோட் யூஸ் பண்ணுவீங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்க முகவரி என்ன, இதை வச்சு உங்க பாஸ்வேர்டை ட்ரேஸ் அவுட் பண்றதுக்கான யோகம் அதிகம் இருப்பதனால் நாம வந்து ஒரு பாஸ்வேர்டை எழுத்துக்களும் இருக்கணும், அதில் சில நம்பர்களும் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இருக்கணும், முடிந்தபட்சம் ஒரு 12 எழுத்துக்கள் இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம ஹேக்கர்ஸ் இருந்து காப்பாத்துறதுக்கு, அதாவது நம்மளுடைய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னேற்றம் இருக்கோ அதே அளவுக்கு நம்மளுடைய தகவலை திருடுபவர்களுடைய வாய்ப்பும் அதிகம் இருக்கு. அந்த அளவுக்கு ஈக்குவலா இந்த டெக்னாலஜி வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அட்வான்டேஜ் இருக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நாம நம்மளுடைய பாஸ்வேர்டை ஸ்ட்ராங் பாஸ்வேர்டா செட் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், என்னுடைய பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர். ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்வரில் நம்ம டெஸ்ட் பண்ணும் பொழுது நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கோம், இதில் என்ன மாதிரியான தகவல் திருட்டு நடைபெறும் அப்படின்னா அதை வந்து நான் வந்து ஒரு 5 வகையாக பிரிச்சிருக்கேன். முதல் வகை பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்கிறோம். லாகின், நாம எல்லா இடத்துலயுமே ஒரு லாகின் பண்றோம், ஒரு இமெயிலா இருந்தாலும் லாகின் பண்றோம், இல்ல ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தால் லாகின் பண்றோம், இல்ல ஒரு ஆப் ஏதாவது டவுன்லோட் பண்ணா லாகின் பண்றோம். அந்த மாதிரி நம்ம லாகின் பண்ணும் பொழுது நம்மளுடைய தகவலை இல்லீகல் கலெக்ஷன் அப்படிங்கிற முறையில அவங்க நம்மளுடைய தகவலை திருடுறாங்க. இதற்கு என்ன சாட்சி அப்படின்னா நம்ம லாகின்ல நிறைய ஸ்பேம் மெயில் வருது, யாருன்னே தெரியாது, வெளிநாட்டவர்கள் இருக்கலாம், அவங்களுடைய மெயில இருந்து நமக்கு நீங்க இந்த லாட்டரியில இவ்வளவு வின் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு பண பரிமாற்றம் நடக்க இருக்கிறது, உங்க பேங்க் அக்கௌண்ட்டை கொடுங்க அப்படிங்குற நம்ம லாகின்க்கு மெயில் வரும். அப்போ நம்ம லாகின் எப்படி அவங்களுக்கு தெரியும், அப்போ நம்மளுடைய தகவல் ஒரு இடத்துல வந்து திருடப்படுது அப்படிங்கறது இது ஊர்ஜின் ஆகுறது. யாரெல்லாம் மெயில் அடி வச்சிருக்கோமோ அவங்க எல்லாமே இந்த மாதிரியான சூழ்நிலைய தினம் தினம் நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதாவது ஸ்பேம் மெயில், நாம ஸ்பேம் அப்படின்னாவே நாம விருப்பப்படாத அறியாதவர்களிடம் வரக்கூடிய தொந்தரவு செய்யக்கூடிய மெயில தான் நாம வந்து ஸ்பேம் அப்படின்னு சொல்றோம். இதில் இரண்டாவது வகை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னிஃபிங் அட்டாக் அப்படின்னு சொல்றோம். ஸ்னிஃபிங் அப்படிங்கிறது வந்து இல்லீகல் நெட்ஒர்க் ஆக்சஸ். இப்ப நம்ம எல்லாமே நெட்ஒர்க், நெட் இல்ல, நெட் கவரேஜ் இல்ல அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப சர்வசாதாரணமா எல்லா இடத்துலயும் நாம புழங்கக்கூடியதா இருக்கு. அப்போ நாம நெட்ஒர்க் வழியா ஒரு நெட்ஒர்க்ல போயிட்டு நாம ஒரு வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்றோம், அவன் ஆட்டோமேட்டிக்கா என்ன கேக்குறாங்க அப்படின்னா இதை நீங்க இந்த எங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், எங்களுடைய கண்டிஷன்ஸை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாதான் நம்ம அதை உள்ளே போக முடியுது அந்த வெப்சைட்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நெட்ஒர்க்ல நாம சில பிரைவசி தகவலை ஷேர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அவங்க அந்த தகவலை வச்சு என்ன பண்றாங்க, ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு தனியார் பொருள் விற்பனை ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க போயிட்டு ஒரு வாட்ச் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்றீங்க, ஒரு 1.5 மணி நேரம் சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு எதுவும் அதில் சாட்டிஸ்ஃபை ஆகல, விருப்பம் இல்லை, வெளியே வந்துடுறோம். ஆனா இமீடியட்டா அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயிலுக்கு நீங்க இந்த பொருளை சர்ச் பண்ணீங்க, இவங்க வாங்கியிருக்காங்க, அதாவது உங்க கான்டாக்ட்ல இருக்கிற உங்க நண்பர்களுடைய பெயரை போட்டு, ஏன்னா அவங்க அந்த பொருள் வாங்கியிருக்காங்க, அந்த வாட்ச போன வாரம் போன மாசம் அவங்கள வந்து நம்ம ரெஃபர் பண்ணி இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு நமக்கு மெயில் வருது. அவங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பொருளை விற்பனைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளுடைய நாம யாரு, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்மளுடைய நண்பர்கள் யாரு, நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் யாரு அப்படிங்கறத நம்மள அறியாமலே அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. இது இரண்டாம் வகை அட்டாக். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா சோல்ஜர் சர்ஃபிங் அட்டாக் அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப பரவலா இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மைக்ரோ கேமரா, அதாவது நம்ம அந்த ஏடிஎம் மிஷின்ஸ்ல நிறைய நம்ம பார்த்துருக்கோம், நம்மளுடைய ஏடிஎம் பின் நம்பரை நம்மளுடைய அந்த கீபேட் டைப் பண்றோம் இல்லைங்களா, அந்த கீபேட் கீழே பாத்தீங்க அப்படின்னா அந்த கீபோர்ட் அந்த கீபேட் அதுக்கு கீழே அவங்க வந்து மானிட்டர் பண்றாங்க, நீங்க பிரஸ்ஸிங் டெக்னாலஜி, நீங்க எந்த நம்பர் பிரஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத ட்ரேஸ் அவுட் பண்றதுக்கும், இல்ல நம்ம அறியாமலே ஒரு மைக்ரோ கேமரா வச்சு நம்மள மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நாம நிறைய தகவல்கள் காணொலி வாட்சி காட்சி வழியாகவோ இல்ல நியூஸ் பேப்பர் வழியாகவோ நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சோ இது வந்து மூணாவது வகை அட்டாக். நான்காம் வகை பார்த்தோம் அப்படின்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். இது வந்து ஆட்டோமேட்டிக் டூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆட்டோமேட்டிக் அப்படின்னாவே நாம ஒரு பிளாக்ல போனோமா, நம்மள அறியாம நம்மளுடைய பிளாக் அதனுடைய லிங்க் அதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட், ஸோ நம்ம எங்க கிளிக் பண்றோம் அப்படிங்கிற ஹிஸ்டரி அங்க அவங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன ப்ரௌஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ரெக்கார்டட். அப்போ நம்மளுடைய ஆக்சஸ் அப்படிங்கிறது அங்க பிரைவசி இல்ல, சம்திங் இஸ் மானிட்டர்ட், அங்க யாரும் நம்மள வேவ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. இதுல கடைசி தகவல் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டேட்டா பிரீச் அட்டாக் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இதுதான் ரொம்பவும் பரவலாக இருக்கக்கூடிய வெப்சைட் டேட்டா பேஸ் ஹேக்கிங். ஸோ வெப் அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்து WWW கன்சார்டியம் கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அதாவது வேர்ல்ட் வெப் வைட் கன்சார்டியம் கீழே நம்ம வேலை செய்யும் பொழுது நம்மளுடைய மெயில் மட்டும் இல்லை, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சோசியல் மீடியாஸ் எல்லாமே, சோசியல் மீடியாஸில் நாம் வந்து நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், நம்ம நிறைய பேர் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நாம் எல்லாருமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வந்து ஒரு குழுமத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நம்ம போடக்கூடிய ஒரு பிக்சர் டிபியோ இல்லை ஈவன் வந்து உங்கள் நீங்கள் பகிரக்கூடிய உங்களுடைய சொந்த தகவலையோ உங்களுடைய எமோஷன்ஸையோ இது வந்து நம்ம சென்டிமெண்ட் மைனிங் அப்படின்னு சொல்கிறோம். சென்டிமெண்ட் அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க என்ன மனநிலையில இருக்கிறீங்க அப்படிங்கறத அவங்க அனலைஸ் பண்ணி நம்மள ட்ரேஸ் அவுட் பண்ணி யூ வாண்ட் சஜஷன்ஸ் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட், யூ ஆர் இன் சச் மூட் அப்படிங்கிற மாதிரி நம்மள கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்மளுடைய தகவல் அங்க போயிட்டு இருக்கு. இது எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா நீங்க ஒரு மொபைல் ஆப் யூஸ் பண்றீங்க, வீட்டுல யாராவது குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு கேம் ஆப் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய ஆப்ல அந்த இன்ஸ்டால் பண்ணும் பொழுதே யூ ஆர் அக்செப்டிங் த டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அக்செப்ட் அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் உள்ளே போக முடியுது. இதே மாதிரி தான் எல்லா சூழ்நிலையிலையும் நாம் நம்மள அறியாமே அவங்கள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்களுடைய நிபந்தனைகள் அவங்களுடைய கண்டிஷன்ஸ்க்கு நாம் அடி பணிஞ்சு நம்ம அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ அப்போ இந்த மாதிரியான நிறைய திருட்டுகள் தகவல் திருட்டுகள் நம்மளுக்கு வந்து இன்னமும் நாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இந்த தகவல் திருட்டு அப்படிங்கிறது நான் பாதுகாக்க முடியாதா, அப்போ என்னை மீறி யார் அங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் முன்னா சொன்ன மாதிரி ஹேக்கர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இவங்களை யாருன்னு சொல்றோம் அப்படின்னா கணினி ஊடுருவல் அப்படின்னு சொல்றோம், ஊடுருவிகள் அப்படிங்கிற மாதிரி தெஃப்ட் மாதிரிதான். இதுவும் அவங்க வந்து ஒரு திருடர்கள் மாதிரிதான், நம்மளுடைய வீக் பாஸ்வேர்டை வச்சு அவங்க ஈஸியா அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இது என்ன டெக்னிக் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இதை வந்து நம்ம யூஸ்வலா வந்து என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்கிரிப்ஷன் அப்படின்னா படிக்கிற வடிவத்தில், அதாவது நம்ம ஈஸியா படிக்கக்கூடிய அந்த ஃபார்ம்ல இருக்கிறத நாம படிக்க முடியாத ஒரு ஆஸ்கி கோட் மாதிரி மாத்துறதுக்கு பேர் வந்து என்கிரிப்ஷன். அதே தலைகீழ டிகிரிப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா நுணுக்கமா இருக்கக்கூடிய தகவலை நாம ஆஸ் யூஷுவல் படிக்கிற கேஷுவலான ஒரு இங்கிலீஷ்ல மாத்துறதுக்கு பேர் வந்து டிகிரிப்ஷன். ஸோ இதுதான் நாம வந்து ஒரு அடிப்படையான ஒரு பாஸ்வேர்டை பாதுகாக்கிற டெக்னிக்கை ரொம்ப பேஸா சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நாம ரொம்ப ஒரு வீக் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த வீக் பாஸ்வேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஈஸியா ஒரு லெட்டர்ஸ் மட்டும் நீங்க கொடுத்துருக்கீங்க, உங்க பாஸ்வேர்டு வந்து உங்க பேர் மட்டும் இருக்கு இல்லை உங்க ஊர் பேர் மட்டும் இருக்குன்னா அதை வந்து அவங்க என்கிரிப்ட் டிகிரிப்ட் பண்ணும் பொழுது ஈஸியா பண்ணிடலாம். இதுவே உங்களுடைய பாஸ்வேர்டில் சில நம்பர்ஸு சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இருக்கும் பொழுது அது வந்து அவங்க டிகிரிப்ட் பண்ணும் பொழுது கொஞ்சம் நாம பாதுகாப்பா இருக்கலாம் முடிந்தவரை அப்படிங்கறத நம்ம இந்த வீக் பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். ஏன்னா நம்மளுடைய தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடவுள் சொல் அப்படிங்கறத பத்தி படிக்கிறதுனால இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேசுறதுனால நாம அதை வந்து நம்ம ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணும் பொழுது நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பதிவு பண்றதுக்காக இந்த ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் அண்ட் வீக் பாஸ்வேர்ட் பத்தி நான் உங்களுக்கு இப்போ அதுக்கான டிஃபரன்சியேஷன் சொல்லியிருக்கேன். இதுல இன்னொன்னு என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இதுல வந்து பயோமெட்ரிக் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஒரு துறை இருக்கு. ஸோ பயோமெட்ரிக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தனி மனிதன் அவனுடைய தனிப்பட்ட உடல் சார்ந்த அல்லது அவனுடைய நடத்தை சார்ந்த உள்ளார்ந்த அம்சத்தை தனித்துவமான முறையில் அடையாளம் காண்பது அப்படின்னு அர்த்தம். நாம இருக்கோம் அப்படின்னா நாம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பயாலஜி ரிலேட்டட் டேர்ம்ஸா நம்ம இருக்கும் பொழுது நம்மள தனி மனிதர் நம்மளுடைய உறுப்புகளையே ஒரு பாஸ்வேர்டா செட் பண்ணி எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கறத நம்ம பயோமெட்ரிக் பாஸ்வேர்ட்ஸ் அப்படிங்கறத பாக்குறோம். இதுல உயிரி அளவுகள் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாங்க. ஸோ இதுலயும் நம்ம வந்து இதை வந்து 5 இதா பிரிச்சிருக்காங்க, வகைப்படுத்தியிருக்காங்க. முதல் முறை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபிங்கர் பிரிண்ட். இது வந்து ரொம்ப வந்து ஒரு பழமையான பிளஸ் ஆல்சோ அதே சமயத்தில் இன்னமும் உபயோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக். நம்மளுடைய கை விரல் ரேகை, நம்ம ரேகை வைக்கிறது வந்து ஒரு அடையாளம் அப்படிங்கிறது நம்ம பண்டைய காலத்திலிருந்தே அதை வந்து ஒரு ஒரு அத்தன்டிகேஷன், இவங்க கை ரேகை அப்படிங்கிறது நம்ம ப்ரூஃப் பண்ற மாதிரி ஒரு சயின்டிஃபிக்காவோ லீகலாவோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம அடித்தளமா வச்சு நம்மளுடைய கை விரல் ரேகை அதை வந்து நம்ம பதிவு பண்ணி எல்லா இடத்துலையும் ஒரு பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நிறைய வந்து ஆன்லைன் டெஸ்டில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இல்லை ஈவன் நம்மளுடைய ஆதார் கார்டு லாஜிக்கல் லாகின் பிரிண்ட் அவுட்ஸ் எல்லா இடத்துலையும் பார்த்தோம். ஆனால் நாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது இன்னும் நாம் பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளுடைய கை விரல் ரேகையில் இல்லை அந்த அழுத்தத்தில் ஏதாவது ஒரு காயமோ ஒரு வெட்டோ இருக்கும் பொழுது அதை நான் திரும்பவும் பயன்படுத்தும் பொழுது எனக்கு சில பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது தவிர, இது வந்து ஒரு பழமையான அதே சமயம் எல்லா இடத்துலயும் உபயோகமான ஒரு பயோமெட்ரிக் முறையா நம்ம பார்க்கலாம். இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வாய்ஸ் ரெகக்னேஷன், நம்மளுடைய குரலை வந்து ஒரு பாஸ்வேர்டா பதிவு பண்றது. நிறைய நம்ம திரை படங்களில் பார்த்துருப்போம், அதாவது ஒரு கேட் ஓபன் பண்றது, ஒரு லேப்டாப் ஓபன் பண்றது, ஒரு மொபைல் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய குரல் அந்த வேவ்ல அந்த அலைவரிசை என்ன ஒத்து போகுதோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அந்த பொருளாகட்டும் அந்த வீடோ இல்லை அந்த கதவோ அது ஓபன் ஆகும். ஸோ அப்போ வாய்ஸ் ரெகக்னேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய இரண்டாம் பயோமெட்ரிக் பாஸ்வேர்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இயற்கையாக வரக்கூடிய அந்த குரல் மாற்றம் அந்த அளவு மாற்றம் இதனால் வந்து நம்மளுடைய வாய்ஸ் ரெகக்னேஷனே ஆகாமல் போகக்கூடிய சில பின்னடைவுகளும் இதில் இருக்கின்றன. அதே மாதிரி தேர்டு பார்த்தோம் அப்படின்னா மூன்றாவது ஐரிஸ். ஐரிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய மூன்றாவது பாஸ்வேர்டு செட்டிங்ஸ். ஐரிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கருவிழி. நம்மளுடைய கருவிழி அப்படின்னு பார்க்கும் பொழுது இதை வந்து நாம் இன்னமும் வந்து ஒரு இன்டர்னல் ஆர்கன் ரெகக்னேஷன், அதே மாதிரி வந்து ரொம்பவும் மாற்றங்கள் வராதது, என்ன சொல்ல போனால் அது வந்து அதனுடைய வளர்ச்சி மாறாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதை பயோமெட்ரிக் முறையில் அதை நாம் உறுதிப்படுத்திக்கிறோம். ஸோ அப்போ அந்த பயோமெட்ரிக் முறையில் நம்மளுடைய கருவிழியை வந்து மூலதனமாக வச்சு நம்ம பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். அப்போ வந்து நம்ம கருவிழியை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு நிறைய ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட், அதாவது ஃபோரன்சிக் அப்படிங்கிறது இந்த தடவியல் துறை அதில் பார்த்தோம் அப்படின்னா யாராவது வந்து கிரிமினல்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கருவிழியை வந்து பதிவு பண்ணி ஒரு ஏர்போர்ட் இதில் அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணும் பொழுது அவங்க வந்து ஒரு கூட்டத்தில் மக்களோட மக்களாக அவங்க கலந்துருந்தாலும் அவங்களுடைய ஃபேஸ் ரெகக்னேஷன் ப்ளஸ் ஐரிஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணும் பொழுது இவங்க தான் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஒரு சிக்னல் மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி ஃபைண்டிங், செக்யூரிட்டி, பார்டர் செக்யூரிட்டி அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பான ஒரு ரொம்ப சூழல் மிக்க இடத்துல இந்த மூணாவது தகவல் அதாவது நம்ம ஐரிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு பதிவாகுது. நானாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஒன் இஸ் அ ஃபேஷியல், நம்மளுடைய முகம். நம்மளுடைய முகத்தை வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்து இது நிறைய ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி இல்லை ஒர்க்கிங் பிளேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டண்டன்ஸே வந்து நம்ம இப்படி தான் வச்சுருக்காங்க. ஐரிஸ் அப்படிங்கிறத விட ஃபேஸ் ரெகக்னேஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக். இது வந்து ஒரு எல்லா இடத்துலையுமே ஈஸியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இது வந்து சாத்தியப்படக்கூடியது. ஸோ இதில் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னா யாராவது வந்து அந்த சர்ஜரி அந்த மாதிரி போகும்பொழுது மட்டும்தான் மாற்றம் வருமே தவிர நார்மல் கேஷுவலாக இருக்கக்கூடிய அட்டண்டன்ஸில் வந்து இது எதுவும் அவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை நெகட்டிவ் இஷ்யூஸ் வந்ததில்லை. அதே மாதிரி லாஸ்ட் ஒன் த ஃபைனல் ஹேண்ட் ரைட்டிங் ரெகக்னேஷன்ஸ் கூட பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நிறைய இடத்துல வந்து அந்த டாக்குமெண்ட் ரைட்டிங் டாக்குமெண்டேஷனில் வரக்கூடிய இஷ்யூஸ் இது இவங்க கையெழுத்து தானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டில் அதாவது நம்மளுடைய கையெழுத்தை வந்து நம்ம எப்படி மாற்றி எழுத ட்ரை பண்ணாலும் சில எழுத்துக்கள் அந்த ப்ரெஷர் அந்த ஸ்ட்ரெஸ் அது வந்து நம்ம வந்து நம்மளே அறியாமல் அது கேஷுவலாக வந்துடும் அப்படி இருக்கும் பொழுது இதையும் ஒரு தடயமாக வச்சு கூட நம்ம பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன அஞ்சுமே வந்து பயோமெட்ரிக் சார்ந்த பாஸ்வேர்டு, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட், வாய்ஸ், ஐரிஸ், ஃபேஸ், ஹேண்ட் ரைட்டிங். இது அஞ்சுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தனி மனிதர் உடல் சார்ந்த அந்த தனித்துவம் மிக்க பாஸ்வேர்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பாஸ்வேர்டு கடவுள் சொல் பற்றி நாம் எப்படி செட் பண்ணணும், அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, இதை நம்ம எந்த இடத்துல செட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மொபைல் ஆப்பில் பாஸ்வேர்டு வேணும், ஒரு ஏடிஎம் மிஷின் ஒர்க் பண்ணும்போது பாஸ்வேர்டு வேணும், ஒரு வெப்சைட் ஒரு வெப் பேஜ் ஆன்லைனில் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்ல ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் பண்றோம், எல்லா இடத்துலயுமே நாம வந்து ஒரு பேட்டர்ன் கேக்குறாங்க. அந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய போன் எல்லாமே வந்து இந்த பின்னாடியே வந்து நம்மளுக்கு வந்து கைவிரல் பதிவு, அதாவது வந்து நம்மளுடைய பிங்கர் பிரிண்ட் வந்திருக்கு. அதுவும் இல்லாம முன்னாடி வந்து பேட்டர்ன் போடுற மெத்தட் இருக்கு, நம்பர் வைஸ் பேட்டர்னும் இருக்கு, டெக்ஸ்ட் வைஸ் பேட்டர்னும் இருக்கு, வாய்ஸ் ரெகக்னேஷன், அதாவது நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு நார்மல் ஒரு ஆண்ட்ராய்டு போன்லயே இப்ப நான் சொல்லக்கூடிய எல்லா பதிவுகளுமே வந்துருச்சு. ஈவன் ஃபேஸ் எல்லாமே இருக்கு நமக்கு. அப்போ ஒரு போன்ல நம்மளுடைய தகவல்கள் நம்ம இவ்வளவு பாதுகாப்பு பண்ணும் பொழுது, நம்மளுடைய பண ரீதியான பரிமாற்றம் செய்யும் பொழுது, ஒரு ஏடிஎம்ல எந்த மாதிரியான திருட்டு நடக்கிறது இன்னமும் நாம நியூஸ்ல கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இன்னும் நமக்கு மொபைல்ல இந்த மாதிரியான உங்களுக்கு இந்த லக்கி பிரைஸ் வந்திருக்கு, இந்த பாஸ்வேர்டு இந்த நம்பர் கொடுங்க அப்படின்னா, நிறைய படித்த தொழில் ரீதியா நல்ல ஒரு ஐடியில் இருக்கிறவங்களே கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ப வச்சு ஒரு லெவலுக்கு மேல இது வந்து ஃப்ராட் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க கொடுக்கும் பொழுது ஒரு 10,000 ரூபாய் அப்படி டபுள் ஆயிரும், 20,000 ரூபாய், 50, 1,00,000 இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கும் பொழுது, ஒரு கட்டத்துல நீங்க ஒரு பெரிய ஒரு பணத்தை முதலீடு செய்யும் பொழுது இது வந்து உங்களுக்கு ஃப்ராட் டிடெக்ஷன்ஸா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான இடத்தில் நம்மளுடைய பாஸ்வேர்டு ஹேக் பண்ணிட்டாங்க திருடிட்டாங்க அப்படின்னா நம்ம எங்க பதிவு பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஜென்ரலா cybercrime.gov அப்படின்னா government.in, in means India. அப்போ cybercrime.gov.in. ஸோ இந்த இணையதளத்துல நம்மளுடைய தகவல்களை நாம பதிவு பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐடி ஃப்ராட்னஸ், நம்மளுடைய கார்டு பேமெண்ட் அந்த தெஃப்டோட ஃப்ராட்னஸ், சைபர்ல நடக்கக்கூடிய சைபர் டிரான்சாக்ஷன்ல வரக்கூடிய ஃப்ராட்னஸ், ஸோ இது எல்லாமே நாம பதிவு பண்ணலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டா நாம வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் IoT பத்தி நம்ம ரொம்ப பிரம்மாண்டமா பேசிட்டு இருக்கோம். ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மார்ட் கவர்மெண்ட், ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் ஒர்க், எல்லா இடத்துலயுமே வந்து பேப்பர்லெஸ் ஆஃபீஸ் கொண்டு வர போறாங்க. ஏன் எனக்கு இந்த பாஸ்வேர்டு தேவையில்லை, நான் வந்து நேர்லயே பேங்க்ல போய் பணம் கட்டிக்கிறேன், நான் எல்லா ஆக்ஷன்ஸுமே பேப்பர் மூலியமா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இனி காலகட்டம் அப்படி இருக்க போறது இல்லை. நாம கண்டிப்பா வந்து ஐடி பேஸ்டு கவர்மெண்ட்குள்ள போயிட்டோம். அதனால கவர்மெண்ட் எல்லாமே ஸ்மார்ட்டா மாத்திட்டு இருக்கும் பொழுது நாம ஸ்மார்ட் சிஸ்டத்தை கத்துக்கணும். அதுல சில தவறுகள் நடந்துட்டு இருக்கு, தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நாமளும் சில இடத்துல கொடுக்குறோம். ஸோ அதை நாம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாவே நாம வந்து நிறைய விஷயங்களை நாம ரியலைஸ் பண்ணலாம். அதாவது IoT பத்தி நாம எதுக்கு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, IoT அப்படிங்கிறது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதாவது திங்ஸ் அப்படின்னா பொருள், எல்லா பொருட்களையும் ஒரு நுனையின் கீழ் நாம ஆப்ரேட் பண்ண முடியும். ஒரு இன்டர்நெட் மூலம் ஒரு நெட்ஒர்க் இருந்தா போதும், என்னுடைய வீட்டில் இருக்கிற அனைத்து பொருட்களையும் ஒரே நூலின் கீழ் கொண்டு வர முடியும், அதை நான் ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம IoTன்னு சொல்றோம். இன்னும் சுருக்கமா இன்டர்நெட் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு சொல்றாங்க, அனைத்தும் அப்படின்னு சொல்றோம். இன்டர்நெட் ஆஃப் எவ்ரி திங் அப்படிங்கும் பொழுது நாம ஒரு வீட்டுக்குள்ள வரோம், நுழைவாயில என்னுடைய முகம், என்னுடைய குழந்தைங்க, என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் முகத்தை மட்டும் நான் ஸ்கேன் பண்ணி முன்னாடி ரீட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த கதவு எங்களுடைய முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அது ஓபன் ஆகும். அதே மாதிரி நான் ரூம்குள்ள போறேன், எங்க ரூம்ல 4 லைட் 2 ஃபேன் இருக்கு அப்படின்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கேமரா டிடெக்ட் பண்ணும், அதுல இத்தனை பேர் இருந்தா இவ்வளவு ஃபேன் போதும், இந்த ஏசி இந்த அளவு போதும் அப்படிங்கறத முடிவு பண்றத பொருட்டு. அதே மாதிரி நம்மளுடைய குளிர்சாதன பெட்டி ரெஃப்ரிஜிரேட்டர்ல எனக்கு என்ன அளவு பால் இருக்குன்னு செட் பண்ணி வச்சிருக்கலாம், என்னுடைய பைக்ல பெட்ரோலுடைய அளவு எவ்வளவு இருக்கணும், அது கம்மி ஆனா இந்த அளவுக்கு கீழ் குறைஞ்சா என் போனுக்கு மெசேஜ் வரணும், எங்களோட வீட்டு வாட்டர் டேங்க் அளவு இந்த அளவுக்கு இருந்தா போதும், இதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜ் வரணும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம IoT கீழே கொண்டு வரும் பொழுது, அப்போ நம்ம வந்து ஒரு வீட்டையே நம்ம மொபைல் கீழே கொண்டு வரும் பொழுது அதுக்கு கண்டிப்பா நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணுவோம். அப்போ பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது ஒரு மெயில் ஐடிக்காகவோ ஒரு ஏடிஎம் பின்னுக்காகவோ இல்லாம ஸ்மார்ட் ஹோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் ஓனர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ அவர் பேர் என்ன அப்படின்னா மார்க் ஜுகங்பர்க். இவர் அவருடைய வீடை வந்து ஸ்மார்ட் ஹோமாக மாற்றிருக்காரு. அதாவது அந்த ஸ்மார்ட் ஹோமில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுக்கும் பொழுது முதல் தகவலை அவர் பரிமாறுறது என்ன அப்படின்னா, இந்த கடவுச்சொல், அந்த பாஸ்வேர்டு எப்படி நம்ம கொடுக்கணும், ஃபேஸா வாய்ஸா இல்லை டெக்ஸ்டா அப்படிங்கிறது. ஸோ அப்போ நம்ம நாளைய சமுதாயம் இல்ல நாளைய எல்லா ஆக்டிவிட்டிஸுமே கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஸ்மார்ட்டா நாம மூவ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்ம அந்த டெக்னிக்குள்ள போகும் பொழுது அதுல இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட்ஸ், அதாவது அதனுடைய பயன் எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ, அதே சமயத்துல இந்த பயனை எப்படி எல்லாம் அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க, அப்படி தவறு இழைக்கும் பொழுது நம்ம யாருக்கிட்ட போய் நம்ம இஷ்யூஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நாம இன்னைக்கு பகிர்ந்துகிட்டோம். ஸோ அதனால இன்னைக்கு இந்த பாஸ்வேர்ட் டே, அதாவது கடவுச்சொல் தினம் அனுசரிக்கிற இந்த நாள்ல நாம வந்து பாஸ்வேர்ட் அப்படிங்கறது எப்படி செட் பண்ணணும், ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் அப்படிங்கறத பத்தியும், இந்த பாஸ்வேர்டை ஹேக்கர்ஸ் எப்படி எல்லாம் திருடுறாங்க, என்னென்ன வகைகள் இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்தோம். அதே சமயத்துல நம்ம நம்மளுடைய பயோமெட்ரிக் பாஸ்வேர்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்தோம். இது எல்லாமே வந்து நம்ம IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இன்டர்நெட் ஆஃப் எவ்ரி திங் எல்லாமே ஒரே கூரையின் கீழ் வருது அப்படிங்கிற பொழுது நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு, அந்த தகவல், இது எல்லாமே நான் வந்து உங்ககிட்ட இந்த புதுகை பண்பலை சார்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே போல் இவ்வளவு நேரம் வந்து என்னுடைய எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்ககிட்ட நான் பரிமாறிட்டேன். இதை கேட்ட உங்களுக்கும் மிக்க நன்றி. ஸோ இதை வந்து என்னுடைய கல்லூரி அருள்மிகு அத்தனாரீஸ்வரர் அறிவியல் கல்லூரி சார்பாக, அதிலும் குறிப்பாக கணினித்துறையின் தலைவர் என்ற முறையில் உங்களுடன் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி என்று கூறி விடைபெறுவது முனைவர் எஸ் பிரேமா.
இவ்வளவு நேரம் பாஸ்வேர்ட் எந்த அளவுக்கு அது வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது, அதோட இல்லாம அதை நமக்காக பாதுகாப்பு கொடுக்கறத இல்லாம நாம அதை எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும், இதை தாண்டி எந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற பல விவரங்களையும் விரிவான வகையில எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த முழு தகவலையும் விரிவாக சொன்னமைக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
நன்றி. நன்றி ஐயா.
நன்றி மேடம்.
இதுவரை உலக கடவுச்சொல் தின சிறப்பை முன்னிட்டு கடவுச்சொல்லின், அதாவது பாஸ்வேர்ட் பராமரிப்பு பற்றியும் விழிப்புணர்வு பற்றியும் பல தகவல்களை வழங்கிய திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கணினி பயன்பாட்டியல் துறையின் பேராசிரியர் மற்றும் துறை தலைவி முனைவர் எஸ் பிரேமா அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்களை வந்து அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது 6380077950 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.